உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ
அன்புமிக்க பெரியவர்களே, உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமராண்டி காலம் ஒன்று உண்டு. அந்த காட்டுமராண்டி காலத்திலே இருந்து மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்துக்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம். இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்து என்கின்ற வார்த்தைதான் பிற நமக்கு தந்ததே தவிர மதம் என்கின்ற அடிப்படை உலகத்தில் முதலிலே தோன்றிய இடம் இந்தியா என்பதனை யாரும் மறுக்கவில்லை. தனி ஒரு மனிதனும் தான் தான் ஏற்றுக்கொண்ட வழிபாட்டினை சமுதாய வழிபாடாக மாற்றிய போது மதம் என்கின்ற ஒன்று உருவகமாயிற்று. அந்த உருவகமான மதத்திற்கு பிறர் கொடுத்த பெயர்தான் இந்து மதம் என்றாலும், அந்த பெயர் வருவதற்கு முன்னாலே சைவம் வைணவம் என்ற இரண்டு பிரிவாக இந்து மதம் இயங்கிற்று. இந்த இரண்டு பிரிவுக்கும் எதிராக கிறிஸ்தவ மதத்தில் புராட்டஸ்டண்டுகள் இருப்பது போல், இந்து மதத்தில் தோன்றிய புராட்டஸ்டண்டுகளே சமணர்கள் ஆவார்கள். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எதிராக சமண மதம் தோன்றிற்று. சைவத்தையும் வைணவத்தையும் விட வேகமாக புத்த மதம் தோன்றி வளர்ந்தது. உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் அதை தோற்றுவித்தவன் பெயர்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. புத்த மதம் என்றால் அதை தோற்றியவர் கௌதம புத்தர். கிறிஸ்தவ மதம் என்றால் அதை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்து மதம் என்பதனை தோற்றுவித்தவர் யார் என்றால் உலகம் யாரையும் அறியாது. காலம் அறியாது மட்டுமல்ல, தோற்றுவித்தவர் பெயரையும் அறியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதமாகும். உலகத்திலே உள்ள பல பழங்கால சுவடுகளை எல்லாம் பார்த்தவர்கள், உலகம் முழுவதிலேயும் இந்து மதம் பரவி இருக்கிறது, அந்நாளிலேயே பரவி இருக்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னுடைய காலடிகளை பதித்திருக்கிறது என்று கருதுகிறார்கள். ஆனால் திரு காஞ்சி பெரியவர்கள் அவர்களோ ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள். மனித மனோபாவத்தின் அடித்தளத்திலே இருந்து மத உணர்ச்சி தோன்றிய போது ஒரு ஹிந்துவுக்கு இந்தியாவிலே எந்த உணர்ச்சி தோன்றிற்றோ அதே மனித உணர்ச்சி உலகத்திலே உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் தோன்றியிருக்கிறது. ஆகவேதான் அடிச்சுவடு ஒரே மாதிரி இருக்கிறது. அடிச்சுவடு ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம் உலகெங்கிலேயும் ஒரே மாதிரியான மத சிந்தனை ஆரம்பமாகி இருக்கிறது, அதுதான் என்று காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள். மத சிந்தனை அடிப்படையில் எப்படி இருக்குமோ அப்படியே தோன்றி வளர்ந்தது இந்து மதம் என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. இந்து மதத்தினுடைய பல்வேறு பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொரு மதமும் வளர்ந்திருக்கிறது. கொல்லாமை என்கின்ற இந்து மதத்தின் ஒரு கூறுதான் பௌத்த மதமாகும். அன்பு என்கின்ற இந்து மதத்தின் மறுகூறுதான் கிறிஸ்தவ மதமாகும். எல்லா மதங்களிலேயும் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்த்தால் அது இந்து மதத்தின் ஒரு கூறாகவே இயங்குவதை பார்ப்பீர்கள். இந்து மதம் என்பதை நதியாக கொண்டால் சில மதங்கள் கால்வாயாக இருக்கின்றன, சில மதங்கள் வாய்க்காலாக இருக்கின்றன. எல்லாமே ஓடி கடலிலே ஈஸ்வரன் என்கின்ற கடலிலே கலக்க வேண்டியவைதான் என்றாலும் மகாநதியாக தோற்றமானது இந்து மதம் ஒன்றேதான். ஆகவேதான் இந்த மதத்துக்கு பெரிய பிரச்சாரர்கள் இல்லாமலேயே 6000-7000 ஆண்டு என்று கூட வயது சொல்லக்கூடிய அளவுக்கு அது உயிரோடு வாழ்ந்து வருகிறது, வளர்ந்து வருகிறது. இந்து மதத்திற்கு அழிவு சக்திகள் எதிராக அவ்வப்போது தோன்றியது உண்டு. ஆனால் தோன்றிய சக்திகளை அது எதிர்க்காமலேயே அவர்கள் அழிந்ததாகவும் வரலாறு உண்டு. வேறு எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது, இந்து மதத்தை செய்ய முடியும். அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்து நிற்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள். இது வெறும் சந்நியாச மதம் அன்று, வானப்பிரசத்தை மட்டும் போதிக்கின்ற மதம் அன்று, எல்லோரும் துறவியாக வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதம் அன்று, லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும். எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம், வருகின்ற அனுபவங்களிலே எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறதோ, அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது. ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது, மரணம் இறைவன் அழைப்பது, இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு. இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகள் எவராலே நியமிக்கப்படுகின்றன, எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன, எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த பாடில்லை. சந்திர மண்டலத்திற்கு விஞ்ஞானம் போய் சேர்ந்து விட்டது. ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற விஞ்ஞானியும் சர்ச்சுக்கு போன பின்னாலே தான் பயணம் செய்கிறான் என்பதை அறிந்தால், விஞ்ஞானத்தையும் கடந்து உள்ளே இருக்கின்ற மெய்ஞான உணர்வு அவனை அறியாமலேயே அவனை அங்கே தள்ளுகிறது என்று பொருளாகும். உலகத்திலே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் இந்த எண்ணம் விடாது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மரணம் என்று ஒன்று இருக்கின்ற வரையில், நீ விரும்புகின்ற ஒன்று நடக்காத வரையில், விரும்பாத ஒன்று நடக்கின்ற வரையில், ஈஸ்வரன் என்பவன் நீ விரும்புகிறாயோ இல்லையோ இருந்து கொண்டே இருக்கிறான். சுவாமி விவேகானந்தரின் இந்த பழமொழியை உலகத்திலே மரணத்தின் போது உணர்ந்தவர்கள் உண்டு, ஜனனத்தின் போதே உணர்ந்த குழந்தைகளும் உண்டு, வளர்ந்து வரும்போது உணர்ந்த ஞான சம்பந்தர்கள் உண்டு, வாழ்க்கையில் அடிபட்ட பின்னாலே உணர்ந்த ஞானிகள் உண்டு. பல்வேறு கட்டங்களிலேயும் பல்வேறு அறிவிலே இது பட்டிருக்கிறது. லௌகீகத்திற்கு துணை வருவது இந்து மதம் என்பதாலே தான் இந்து மதத்தினுடைய கடவுள்களை தம்பதிகளாகவே சமைத்தார். உலகத்தில் ஆண் பெண் என்று இரண்டு கடவுளையும் கணவன் மனைவியாக காட்டுகிற மதம் வேறொன்றும் இல்லை இந்து மதத்தை தவிர. மனைவி கடவுளுக்கு ஏன் என்கின்ற கேள்வி எழும்பும் போது, மனைவி மனிதனுக்கு ஏன் என்ற கேள்வியும் கூடவே எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் காண விரும்புகிறவர்கள் இந்த கேள்விக்கு முதலில் பதில் காண வேண்டும். மனைவி மனிதனுக்கு தேவை என்றால் கடவுளுக்கும் மனைவி தேவை. இந்த லௌகீக உணர்வை ரெண்டு பேரையும் ஒட்டிய உணர்வாக வைப்பதற்காகவே தான் சக்தி சிவம் என்கின்ற இணைப்பை அது ஏற்படுத்திற்று. ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் இருக்கின்ற உலகத்தை அந்நாளிலேயே உணர்த்துவதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற தோற்றமே இந்து மதத்திலே உருவானது. வாழ்க்கையின் லட்சியமே ஆண் பெண் இருபாலுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது. இந்த இருபாலும் சேர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இந்து மதம் அங்கீகரிக்கிறது. இல்லறத்திற்கு அது துணை வருகிறது. அதனுடைய தாற்பரியங்கள், லௌகீக உணர்வுகள் எங்கிருந்து தோற்றுகின்றன? தாய், தாயிடமிருந்தே தோற்றுகின்றன. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்தில் பேசும்போது அங்கிருந்த இளம் பெண்கள் ஆண்களை எல்லாம் பார்த்து பெரியோர்களே தாய்மார்களே என்று அழைத்தார். அங்கே இருந்த இளம் பெண்கள் சிலர் சிரித்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது, நீங்களோ இளம் பெண்கள், என்னடா நமக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை, நம்மை இவன் தாய்மார்களே என்று அழைக்கிறானே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். மேலை நாட்டிலே பெண் என்றாலே மனைவி அல்லது காதலி என்கின்ற உணர்வுதான் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பெண் என்ற பெயரை கேட்டாலே தாய் என்கின்ற உணர்வுதான் எங்களுக்கு வரும். தாய், தாயே என்று அழைப்பது எங்களுடைய லட்சிய கனவாகும். 18 வயது இளம் பெண்ணை பார்த்து 80 வயது கிழவன் பிச்சைக்கார பிச்சை கேட்கும் போது கூட, ஏன் 7 வயது சிறுமியை பார்த்து பிச்சை கேட்கும் போது கூட தாயே பிச்சை போடு என்று தான் கேட்கிறானே தவிர சிறுமியே பிச்சை போடு அல்லது குமரியே பிச்சை போடு என்று கேட்பதில்லை. எங்களுடைய குடும்பத்தின் லட்சியம் மூலம் தாய். எவள் இல்லை என்றால் நான் இந்த பூமியிலே பிறந்திருக்க முடியாதோ, எவளை இழந்து விட்டால் நான் மீண்டும் அடைய முடியாதோ, அவளே என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களை துவக்கி வைக்கின்றாள். என்னுடைய தாயை நான் வணங்குகிறேன். எனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒரு மனைவி வந்திருப்பாளானால் அவளும் அவளை வணங்கியாக வேண்டும். எனக்கு அவள் தருகின்ற இன்பங்களுக்காக என் தலையின் மீது ஏறி நின்று என் தாயாரை அவள் விலை பேச முடியாது. என்னுடைய தாய் என்பவள் தான் என் குடும்பத்தின் ராணி. அந்த ராணிக்கு தோழி தான் என் மனைவியே தவிர அந்த மனைவி என்பவள் ராணி என்கின்ற அந்தஸ்தை பெற முடியாது. அவளுக்கு வருகிற மருமகளுக்கு வேண்டுமானால் அவள் ராணியாக இருக்கலாமே தவிர என் தாய்க்கு அவள் தோழியாகத்தான் அடங்கி இருக்க முடியும். என் தாயை நான் வணங்கும் போது அவளும் வணங்கியாக வேண்டும். அப்படி வணங்க அவள் விரும்பவில்லை என்றால் என் மனைவியாக நான் அவளை அங்கீகரிக்க மாட்டேன். மேலை நாட்டிற்கும் இந்திய நாகரிகத்திற்கும் இதுதான் வித்தியாசம். இந்துக்களுடைய நாகரிகத்தில் தாய் என்கின்ற ஸ்தானத்திலே இருந்தே சகலமும் ஆரம்பமாகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் அங்கே கூறினார். தாய் நம்முடைய பிறப்புக்கு மூலம் அவளே. உலகத்தில் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை எது? தாய், அவள் மட்டுமே. இன்ன தாயின் வயிற்றில் பிறந்தோம் என்பதை மட்டுமே நாம் அறிவு. தாய் காட்டித்தான் தகப்பனை அறிவு. தகப்பன் கொண்டு போய் உட்கார வைத்து ஹரி நமத்து சிந்தம் என்று எழுதச் சொல்லும் போதுதான் நாம் குருவை அறிவு. அன்பே கடவுள், அறிவே தெய்வம் என்று குரு சொல்லிக் கொடுத்த பின்னாலேதான் நாம் தெய்வத்தை அறிவு. அதனாலேதான் சுருக்கமாக நான்கு சொற்களை வைத்து மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த நான்கினுடைய வரிசையிலே சர்வ நிச்சயமாக நமக்கு தெரிந்த ஒரே உண்மை மாதா. சந்தேகத்துக்கு இடமாக இருப்பது தெய்வம். சர்வ நிச்சயமாகவும் சந்தேகத்துக்கு இடமாகவும் இருப்பது பிதாவும் குரு. இவர்கள் இருவர் பற்றியும் சந்தேகம் எழலாம். இந்த சந்தேகங்கள் உண்மையாகவும் இருக்கலாம். தெய்வம் முழுக்க சந்தேகத்துக்குரியது, ஆனால் அடையும் போது அது முழுக்க உண்மையானது. மாதா சந்தேகத்துக்கே இடமில்லாது. அவளிடமிருந்து நம்முடைய ஜனனம் ஆரம்பமாகிறது. ஜனனம் ஆரம்பமாகும் போது இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரம் வாங்கி பிறப்பதில்லை. அந்த இருவருடைய சந்தோஷத்தின் பலனாக ஆண்டவன் நம்மை அனுப்பி வைக்கிறார். அதனாலேதான் பிறப்பு என்பது ஆண்டவன் கொடுத்தது என்று அழைக்கிறார்கள் இந்துக்கள். ஆண்டவன் கொடுத்ததா, பிறகு தாய் தந்தை இல்லை என்ன என்று கேள்வி கேட்கின்றவர்கள் இதை அறிய வேண்டும். தாய் தந்தையினுடைய விருப்பத்தின்படி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவில்லை. ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே நாம் ஜெனிக்கிறோம். அதற்கு இரண்டு கருவிகள், தாயும் தந்தையுமா. ஜனனம் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்து விடுகிறது. எந்த ஒரு குழந்தை பிறப்பதானாலும் கூட 10வது மாதம் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெண்ணாக வளர்கிற ஒரு பெண் 16 வயதிலேயும் வரலாம், 18 வயதிலேயும் வரலாம். ஆனால் குழந்தை என்பது 10 மாதங்களிலே தான் பிறக்கும் என்பது ஒன்றுதான் உலகத்தில் உண்மை. அதன் பின்னாலே மரணம் என்பது இன்ன தேதியிலே வரும் என்று யாருக்கும் நிச்சயமான டைரி கிடையாது. 16 வரலாம், 20 வரலாம், 60 வரலாம், எந்த வயதிலேயும் மரணம் வரலாம், விபத்திலே வரலாம், எந்த நிலையிலேயும் வரலாம் மரணம். ஆனால் பிறப்பு என்பது நிர்ணயிக்கப்பட்டது போல மரணத்தின் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. இன்ன தேதியில் இன்னார் மரணம் அடைவார் என்கின்ற குறிப்பு அவன் கையிலேயே ஆரம்பத்தில் இருந்திருக்குமானால் ஆண்டவனை பற்றிய சிந்தனை அவனுக்கு வந்திருக்காது. மரணம் எங்கே ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் ஆண்டவன் தன்னையும் வைத்தான். மரணம் எப்போது வரும் என்று தெரியாதாலேதான் மனிதன் கோவிலையை நாடுகிறார். ஆபத்திலேதான் ஆண்டவனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறார். சாலையிலே போய்கொண்டிருக்கும் போது சந்தோஷமாக பேசிக்கொண்டு காரிலே போகிறவன் எதையும் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த கார் ஒரு மரத்திலே மோதும் போது அவன் வாயிலிருந்து அவனை அறியாமல் வருகின்ற வார்த்தை ஆண்டவனே என்பதே தவிர அடுத்தொரு வார்த்தை வராது. பெற்றவள் ஞாபகம் அல்லது பெற்றவன் ஞாபகம் கூட வராது. ஆண்டவன் ஆபத்திலே தான் தோற்றம் அளிக்கின்றான். ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையிலே அவன்தான் அந்த பாதையை உருவாக்கி காட்டுகின்றான். இந்த தேதியில் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற எவரும் அந்த காரியத்தை அடைந்து கொண்டே போனால் ஆண்டவன் ஒருவன் இல்லை என்பது உறுதியாகிவிடும். ஆகவேதான் காலங்களாலே காரியங்களை மாற்றி மாற்றி போட்டு அந்த கோடுகளை மாற்றி மாற்றி போட்டு காட்டுகிறார். அவனுடைய விதிப்படிதான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணை அடைய வேண்டும், நல்ல மனைவியை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவன் அவளை அடைய முடியாமல் போகிறது. எது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் என்றிருப்பவன் ஒரு நல்ல மனைவியை அடைய முடிகிறது. இவையெல்லாம் ஆண்டவன் எழுதிய எழுத்து, கடவுள் அமைத்த மேடை. திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று கிறிஸ்டியானிட்டியிலே சொல்லப்படுவது போல இந்து மதமும் அதை முன்னாலேயே சொல்லி இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எது நடந்தாலும் கூட அதற்கு ஆண்டவன் தான் பொறுப்பு என்கின்ற நியதியை முதலிலே துவக்கி வைத்தது இந்து மதம் தான். அந்த இந்து மதம் எதன் மூலம் இவ்வளவு உறுதியாக எந்த அஸ்திவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேதான் இதுவரையிலே வளர்ந்து வருகிறது. கோயிலுக்கு போனால், அங்கே நம்பிக்கையோடு போனால், ஆண்டவனை நம்பிக்கையோடு கண்டால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை பலனளிக்கின்றது. நம்பிக்கையிலே சிறிது சந்தேகம் வந்தாலும் கூட மனிதன் முதலில் தன்னை தோல்வியடைய செய்து கொள்ளுகிறார். அதனாலே ஆண்டவன் அவனுக்கு தோல்வி அளித்தது போல தோன்றுகிறது. அந்த நம்பிக்கையிலேதான் அவனுடைய அஸ்திவாரம் கட்டப்படுகின்றது. காஃபி ஹோட்டலுக்கு போகிறோம், அற்புதமான சமையல் ஆகியிருக்கிறது, சாப்பிட உட்காருகிறோம். நல்ல சமையல், நல்ல சாப்பாடு என்று சாப்பிட்டு விட்டு எழுந்து வர வேண்டுமே தவிர, எப்படி சமைக்கிறான் என்று சந்தேகப்பட்டு அடுப்பங்கரையை எட்டி பார்த்தால் அவன் வியர்வையை வலித்து விட்டு கொண்டிருக்கக்கூடும். அதை நமக்கு சாப்பாடு செல்லாமல் போய்விடக்கூடும். ஒரு சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்று திருப்தியோடு நம்பிக்கையோடு வந்தால் நிம்மதியாக இருக்கு. எதையோ தவறாக சாப்பிட்டு விட்டோம் என்று சந்தேகம் தோன்றினால் வாந்தி வருவது போல இயற்கையாக தோன்றும். அது உடற்கூற்றினுடைய விளைவல்ல, மனக்கூற்றினுடைய விளைவு. அதனாலே மனக்கூற்றை சரி செய்வதற்காகத்தான் இதனை ஆன்மீகம் என்றவர்கள் அழைத்தார். உடலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலையாக இந்த மதத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். உடலுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இதை உருவகித்தார்கள். இந்த நிலைகளை சொல்லுவதுதான் நம்முடைய இதிகாசங்கள். இதிகாசங்களில் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் எடுத்தால் இரண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். தசரதனுக்கு 60,000 மனைவி இறந்தார். அது சாத்தியமா? அப்படி வாழலாமா என்கிற கேள்வியை விடுங்கள். அவனுடைய மகன் ராமனை ஏகபுத்திரி வரதன் என்றார். இரண்டையும் இரண்டு துருவங்களாக ஆக்கி காட்டினார். இரண்டு வாழ்க்கையிலே எந்த வாழ்க்கை சரி, எது நியாயம் என்றவர்கள் போதிக்க வரவில்லை. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் தசரதன், இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டான் ராமன். ஆனால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ராமனை தெய்வம் என்று ராமாயணம் அழைத்து, ஆகவே அது சொல்லாமல் சொன்ன தத்துவம் ஏகபுத்திரி விரதமாகும். அந்த ஏகபுத்திரி விரதம் என்று அவனை சொல்வதற்கு எவ்வளவு அற்புதமான உவமைகள், உவமை நயங்களை அதை சொன்னது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம், ராவணன் சீதையை மயங்க வைக்க பல்வேறு வேஷங்கள் போடுகிறான். இளவரசனாக வருகிறான், மன்மதன் போல வருகிறான், பல்வேறு நாட்டு இளவரசர்கள் போல தோற்றமளிக்கிறார். எதிலேயும் அவள் மயங்கவில்லை. மயங்கவில்லையே சீதை என்று கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போது அமைச்சர் அங்கே வருகிறார். அமைச்சர் சிரித்துக் கொண்டே அவனிடம் சொல்லுகிறார், அரசே, சீதை மயங்கக்கூடியது ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டுமே, ஒரே ஒரு உருவத்திற்கு மட்டுமே. அந்த வேஷத்தை நீ எடுத்தால் தான் அவள் மயங்குவாள். அது யாருடைய வேஷம் தெரியுமா? ஸ்ரீராமனுடைய வேஷம். அதை நீ எடுத்தால் அவள் மயங்குவாள் என்று அமைச்சர் சொல்லுகிறார். உடனே ராவணன் அவரை பார்த்து சொல்கிறான், அமைச்சரே, உமக்கு தெரிகின்ற இந்த உண்மை எனக்கு தெரியாமல் போய்விடுமா? நானும் ராமனை போலவே வேஷம் எடுத்தேன், ராமனாகவே தோற்றமளித்தேன். ஆனால் ராமனுடைய வேஷத்தை போட்டவுடனேயே எனக்கு சீதையின் மீது, இன்னொருவன் மனைவியின் மீது ஆசை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்றவன் வருந்தினான். ஏகபத்தினி விரதன் என்பதை வெறும் வார்த்தைகளோடு சொல்லாமல் அதை ஒரு கதையாக உருவித்தது சாதாரண மக்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்து மதம் ஒன்றுதான். அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க இந்து மதம் முயன்று, அருந்ததியினுடைய கதை, நாராயணியின் கதை, அனுசூயையின் கதை, அகலிகையின் கதை, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் கற்போடு வாழ்ந்த சில பெண்களின் வாழ்க்கையை குறிப்பது. இவை கற்போடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்து பெண்களின் மனதிலே உண்டாக்குவதற்காக ஏற்பட்டவை. இந்த கதைகளை சொன்னதோடு இந்து மதம் நின்றுவிடவில்லை. சில பழமொழிகளையும் எளிய முறையிலே அவர்களுக்காக தந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதை சிலர் கேள்வி கேட்கக்கூடும், கல்லும் கணவனாகுமா, புல்லும் புருஷனாகுமா என்று கேட்கக்கூடும். பழமொழியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கல்லும் கணவன், புல்லும் புருஷன் என்றா இந்து மதம் சொன்னது? கல் ஆனாலும் கணவன், புல் ஆனாலும் புருஷன் என்று. உன்னுடைய கணவன் மனது கல்லாக இருந்தாலும் அவன் உனக்கு கணவன். சம்பாதிக்க முடியாதவனாக, ஏழையாக, ஊராரின் கேலிக்குரியவனாக, பேதையாக, புண்மையாக இருந்தாலும் கூட உன்னால் ஏளனம் செய்யப்பட முடியாத உன் புருஷன் அவன் என்று அந்த பெண்ணுக்கு அது போதித்தது. அடக்கத்தை போதித்து, அன்பை போதித்து, ஒரு பெண் உத்தமமாக வாழ வேண்டும், லௌகீகத்தில் அவள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இந்த கதைகள் எல்லாம். இதிகாசமோ, புராணமோ, அல்லது சிறிய சிறிய கதைகளோ, இவைகளெல்லாம் ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒழுங்கான வழியில் நடக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளாகும். காலங்களாலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாறு நம்முடைய கண்முன்னாலேயே காட்டுகிறது. சில வார்த்தைகளையே நீங்கள் கூர்ந்து நோக்கினால் இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். நான் உங்களுக்கு ஒரு தமிழ் வார்த்தை என்னை விடுத்துவேன். தவறிப்போன ஒரு பெண்ணை, கெட்டுப்போன ஒரு பெண்ணை வழுக்கி விழுந்தவள் என்று ஏன் கூறுகிறார்கள்? பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்பது விதி. அவள் தலைகுனிந்து நடந்தால் பூமி எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு நடக்க முடியும். தலை நிமிர்ந்து நடந்தால் பூமியும் அவளை வலிக்கி விடக்கூடும். பூமியிலே அவள் வலிக்கி விழுந்தாள் என்பது மட்டுமல்ல, நிமிர்ந்து நடந்த காரணத்தாலே வாழ்க்கையிலேயும் அவள் வலிக்கி விழுந்தாள் என்பதற்காகவே அந்த ஒரு வார்த்தையை தமிழிலே சொன்னார்கள். தமிழ் மட்டுமல்லாது வடமொழியிலேயும் சில வார்த்தைகள் இந்த பெண்களையும் ஆண்களையும் லௌகீகத்துறையில் ஒழுங்குபடுத்துவதற்காகவே ஏற்பட்டவை. ஆக நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் யாவையும் கற்பனை, வெறும் கதை, பொய் என்று சொல்கிறவர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அனுபவப்படும் போது அவை உண்மையானவையாகவும் இருக்கக்கூடும் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள். கண்ணனுடைய கதை, பஞ்சபாண்டவர்கள் கதை, பாகவதமோ பாரதமோ, அதை முழுக்க நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது ஒரு தெய்வீக கதையாக மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, லௌகீக மனிதனுக்கு தேவையான சகல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கதையாக அது தோன்றும். கண்ணன் ஒரு பெரிய கடவுள். ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை, காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான். ஏன்? அறிவை மட்டுமல்லாது அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி. அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள். கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் கால் அதை மிதிக்கப் போவதில்லை. கால் அதை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் அது கண்ணாடி என்று தெரிந்தால் கண்ணாடிக்கும் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது புரியும். அதனாலேதான் அறிவை விட அனுபவத்தை மிகப்பெரிதாக இந்து மதம் தேர்ந்தெடுத்தது. அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் புராணங்களிலேயும் காட்டிற்று. அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயும் ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன. அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் பலமாக எழுந்து நிற்கின்றது. விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழுகின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடையப் போகின்ற புகலிடம், அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது. அது எப்படி? வாழ்க்கை தத்துவங்களை இந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் இந்து தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீ வாழ விரும்பினாலும் உனக்கு வழி இருக்கிறது, வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒருங்கே அடக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்ட மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது.